போராட்டம் என்பது முடிவடைந்து போனதாக எதுவும் சொல்ல முடியும். தீர்வு காணப்படாத எதுவும் முடிவடைந்து கருத முடியாது. தேசிய தலைவர் சொன்னது போல நான் சொல்றதுன்னு சொன்னா போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டம் மாறாது. இப்ப இது இன்னொரு வடிவத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறதுதான் என்னுடைய அபிப்பிராயம். கடந்த காலத்துல நாங்கள் போன நடந்து சென்ற பாதை வந்து வேறையா இருக்கலாம், சில வேளையில அதுல நன்மை இருக்கலாம், தீமையம் இருக்கலாம், அராஜகம் இருக்கலாம், அமைதி இருக்கலாம், சில வேளையில அதனால சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம், சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா எப்படி இருந்த போராட்டம் என்பது முடிவடைந்து விட்டது என்று சொல்வதற்கு நாங்கள் தீர்வு காணப்பட்டிருந்த முடிவடைந்து விட்டது என்று சொல்லலாம்.
இந்த போராட்டம் இனி எப்படி போக வேண்டும் என்று நீங்க பார்க்கின்றீர்கள்? ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக அதன் ஊடாக வந்தவர் என்ற வகையில் இந்த கேள்வியை கேட்கிறேன்.
இப்ப என்னன்னு சொன்னா நான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து இதுக்கு கருத்து சொல்ல முடியாது.
அந்த போராட்டத்துக்கூடான ஒரு அனுபவத்தை பெற்றவர் என்ற வகையில கேட்கின்றேன்.
இது நாங்கள் வந்து முதல் ஆரம்பத்தில் அகிம்ச வழி போராட்டங்கள், பிறகு ஆயுத வழி போராட்டங்கள் வந்து அது ஒரு ஒழுங்குமுறையில தான் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. என்ன பொறுத்தவரையில சில காட்டு கொடுப்புகள் ஊடாகவும் சில உள் முரண்பாடுகள், அது கூட சொல்றதுன்னு சொன்னா காட்டு கொடுப்போ அல்லது வெளியில இருந்து வந்த பகையினுடைய பலமோ என்றதை தவிர போராட்டத்துக்கு உள்ளே இருந்த முரண்பாடுகள் தான் இந்த தோல்விக்கு பெருமளவு பங்களிச்சிருக்கேன் நான்
நினைக்கிறேன்.
வங்கிகளின் ஊடாக கடன்களை அந்த ஜனங்கள் இந்த கழுத்து வரைக்கும் பொறுத்து கடன்களை தான் நிற்க முதல் கட்டவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தன் வயிற்றுக்கே தன்னுடைய சாப்பாட்டுக்கே பிரச்சனைப்பட வேண்டிய ஒரு நிலைமையில நிக்கிற ஒரு சமுதாயம், ஒழுங்காக தொழில் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிற இந்த சமுதாயம் எப்படி தேசியத்தை பற்றியோ போராட்டத்தை பற்றியோ நினைக்க முடியும்? அது வேணும்னா வெளியில இருந்து கலைக்கிறவர்களுக்கு வசதியானதாக இருக்கும், ஆனால் இந்த மண்ணில இப்ப உள்ள சூழல்ல நாங்கள் இதை இப்போதும் நினைக்க முடியாது.
உங்களுடைய இந்த ஆயுத போராட்டம் தோல்வியடைந்ததுக்கு நீங்கள் பல விதமான காரணங்களை சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். ஆனால் இந்த விடுதலை புலிகள் சம்பந்தமான விமர்சனங்களை வைக்கப்படுபவர்களால் முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, அதனுடைய தலைவர், அந்த தலைவருடைய அரசியல் மற்றும் அவருடைய பார்வை, அவர் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் இந்த போராட்டத்தில் தோல்விக்கு அல்லது உங்களால் சொல்லப்படுகின்றது போல ஒரு இடைநிறுத்தத்துக்கு முக்கிய காரணமாகிவிட்டது என்று கூட விமர்சனங்கள் இருக்கின்றது. அவருடைய அந்த பாதை எப்படி பார்க்கின்றீர்கள்?
நிச்சயமாக இல்ல. ஒரு கொள்கை பெற்றுள்ள சீரமைப்புள்ள நியாயபூர்வமான ஒரு வேண்டுகோளுக்கு அவருடைய இறுதி வரைக்கும் அவர் தந்த கொள்கையில விளக்கம் வெட்டி அல்லது வீரமரணம் என்ற நிலையில அவர் தன்னுடைய சாகதாகி கொண்டார். இப்ப அவர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அது அந்த பெரிய கொண்டு தங்களுக்குரிய பணத்தட்டுகளையா இருக்கணுமே ஒழிய அந்த வீரனுக்குரிய ஒரு சமுதாயம் தயார் இல்லாம இருக்கு. ஆனா நாங்கள் அது மறக்க இல்லை. தலைவருடைய கொள்கையோ அல்ல தலைவருடைய வரலாற்றோ தலைவருடைய போக்கோ புலையாக இருந்திருந்தால் 30 ஆண்டு காலம் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு எதிரியை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்தது அல்லது நான் அறிந்த அளவில் வந்து உள்முரண்பாடுகள் காட்டி கொடுப்புகள் ஊடாக இந்த போராட்டம் வீழ்ச்சி அடைஞ்சது. அடுத்தது சர்வதேச ரீதியாக மற்ற பிராந்தியங்களினுடைய பிராந்திய நலன்கள் உட்கணப்படுகிறதுக்காகவும் இந்த போராட்டம் ஒரு வீழ்ச்சியிட வேண்டிய ஒரு நிலையத்தை ஒழிய பிற்காலத்தில் மக்களே கவசமாக கொண்டு நடத்தப்பட்ட போராட்டம், மக்களே போற கவசம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் ஒரு காலகட்டத்தில் மக்களை கைவிட்டுட்டு, மக்களை கைவிட்டதுதான் இந்த போராட்டத்துக்கு உள்முரண்பாடுகளுக்கு அடுத்தபடியாக இருந்த பெரிய முரண்பாடும் மக்கள் கைவிடப்பட்டது.
நீங்கள் இப்படி சொல்லுகின்ற பொழுது சகோதர இயக்கங்களின் ஒழிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாத்திலும் கூட விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயங்கள் கூட அவர் அந்த தலைவருடைய அனுமதி இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவற்றையெல்லாம் சரியான சொல்லுகிறீர்களா?
உங்களுக்கு இதற்கான சரியான பதில்கள் தர்றதுக்கு உத்தமம் என்று வருகிறது சாஸ்திரி எழுதி ஆயுதத்து. இப்ப நாங்களும் சொல்லுவோம் அப்படித்தான், அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த அளவுக்கு தெரிஞ்ச அமைப்பு பெரும் அந்த தமிழ்ல எல்லா பொருள்களும் பாவிக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும், ஒரு வீட்டுல 5 பிள்ளைய வச்சிருக்கிறவனுக்கு 5 பிள்ளையும் அந்த கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது. ஒன்று ஓடி போயிடும், ஒன்று களவெடுக்கும், ஒன்று நல்லவனா நடக்கும், 5 பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா தலைவரும் வந்து பல்லாயிரக்கணக்கான போராளிகளாக பெருகி இருந்த இயக்கத்துல எல்லா போராளிகளையும் தன் கட்டுக்கு வச்சிருக்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கட்டுக்கு கீழே நின்றவர்கள் தங்களுக்குள்ளே சொத்து சேகரிப்பு அல்லது தங்களுடைய சுய வாழ்வினுடைய மேன்மை இதுகள் கருதி அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை காத்துல பிறக்க விட்டார்கள். ஒழிய நான் இன்றையும் சொல்ல மாட்டேன் தலைவருடைய வழிபுலையிருந்து.
சகோதர இயக்கங்கள் என்பது ஒன்று இரண்டு இயக்கங்கள் அல்ல, பல இயக்கங்கள் தொடர்ச்சியாக திட்டமிட்ட வகையில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த விஷயத்துல அவருக்கு தெரியாம நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா?
இல்ல, நான் நிச்சயமாக எல்லாரும் தெரியாம இருந்திருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உதாரணமாக திரு சபாரத்னத்தினுடைய சிலை வந்து அவருக்கு தெரியாது, அதுதான் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பூரண ஆதாரங்கள் இருக்கு. பத்மநாபா சிலைகளையும் கூட சிலர் தங்களுடைய முற்போக்க முன்னோக்கி நடந்து தாங்கள் அதை செய்து கொண்டு அதன் பிறகு அறிவித்ததாக நான் கேள்விப்படுறேன். அந்த இடத்துல நான் இருக்க இல்லை, ஆனா இதுக்கு எனக்கு தெரியும். இயக்கங்களுக்கிடையிலான மோதல்கள் பதவி அல்லது நான் மட்டுமே இருக்க வேணும் என்று அந்த ஒரு ஆணவத்தன்மை இருந்திருக்கலாம், இருக்க வேணும், அதன் ஊடாக அளிக்கப்பட்டது. ஆனால் அதாக ஏற்பட்ட பாரிய தவறும் பாரிய குறையும் இப்ப உள்ள மக்கள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
இன்னொரு விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற ஒரு பிரச்சனை. சில தரப்பினர் அவர் இறந்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள், அரசாங்கம் கூட அப்படித்தான் சொல்லி இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து மற்றும் ஒரு தரப்பினர் குறிப்பாக புலம்பெயர் தமிழர் மத்தியில் அவர் இன்னும் இருக்கின்றார் என்பது போன்ற ஒரு கருத்து கூறப்பட்டுக் கொண்டு வருகின்றது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக தலைவர் உயிரோட இல்ல, தலைவர் உயிரோட இருக்கிறார் என்று சொல்லுவோம் இல்ல இல்லையோ வாதிடுறவர்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லுவேன், இன்றைக்கு வெளிநாடுகளில் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் போய் சேர்ந்ததுக்கும் இந்த போராட்டம் தான் காரணம். இன்னும் அந்த போராட்டத்தை சாட்டி போராட்டத்துக்கு நிதி
போராட்டத்துக்கு பின்னரான காலப்பகுதி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய போராளிகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார்கள், பெண்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னீர்கள். இப்பொழுது அங்கு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்ன என்று எதிர்பார்க்கின்றீர்கள்?
உணர்வாழ்வு என்ற பேர்ல அரசாங்கம் குறிப்பிட்ட காலங்களுக்கு தடுத்து வச்சிருந்தது, தடுத்து வச்சிருந்துட்டு நாங்கள் புனர்வாழ்வு அளித்து வெளியால விடுகிறோம் என்று சொல்லிவிட்டாலும் கூட பூரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்ட அவ்வளவு பேருக்கும் தொழிற்பயிற்சி முற்றா வழங்கப்படவும் இல்லை, தொழிற்பயிற்சி பெற்று வெளியால வந்தவர்களுக்கான வசதியை செய்து கொடுக்கப்படவும் இல்லை. அவர்களுக்கும் காட்டப்பட்ட பாதை என்னன்னு சொன்னா வங்கி உருவாக்கி வங்கியினூடாக கடனை வாங்கி கொண்டு நீங்கள் தொழிலை செய்யுங்க வேண்டியதுதான். உங்களுக்கு தெரியும் பட்டு வாங்கினதுக்குள்ள நாங்கள் வெளியால வரைக்கும் வெறும் சொப்பி தூக்கி கொண்டு வந்த வெளியால வந்த ஆட்கள் தான். அதோட வந்து அடுப்புலையும் பத்து வருஷம் பத்து மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் கூட இருந்து வருகிட்டவே வெறுங்கையோட வெளியால விடப்பட்டு அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழில் செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் இந்த இவரால நம்ப முடியாது, வெறுங்கையில போய் முளம் போட முடியாது. அது வங்கியில கடனை கூட எழுதுன்னு சொல்லி சொல்லும் போது கூட வங்கி கடனுக்கு சாட்சி கேட்கிறான். சாட்சி கேட்கும் போது விடுதலை இயக்கத்திலிருந்து வெளியால வந்த எங்களை சமுதாயம் பார்த்த பார்வை மிக கொடுமை. நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு இப்பதான் நிலப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த அஞ்சு வருஷம் வெளியில தரமாற்றுறதுக்கு கூட முடியாத ஒரு நிலை. நான் ஒரு செத்த வீடு கல்யாண வீட்டுக்கு போனா கூட ஒதுங்கி ஒரு பக்கம் இருந்துட்டு கல்யாணம் வந்திருக்கிறோம். கல்யாண வீடுகளுக்கு எங்களுக்கு அறிவிக்க மாட்டோம், செத்த வீடுகளுக்கு போனா கூட நாங்கள் ஒதுங்கி ஒரு பக்கமா இருப்போம், உங்களோட வந்து கதைக்க கூட பயப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறனால அந்த ஊருக்குள்ள போய் எனக்கு ஒரு வங்கியில கடன் பெற சார்ஜ் வைக்கணும் சொல்லி ஒரு கடை வைப்பானா? இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் என்ன நிலைமை இருக்கி இருக்கிறேன். நீங்க
சரி, இந்த நிலைமையை எப்படி மாத்தலாம், இதுக்கு யார் உதவலாம்?
இதுக்கு நாங்கள் உதவலாம் என்ற ஒரு நிலை இந்த விட ஒருபோதும் இல்லை. நாங்கள் எப்போவும் எங்களை சொல்லுவோம், இல்லானே இல்லாலும் வேண்டால் இவங்களுக்கு தாய் வேண்டால் சொல்லாதவன் பாவிச்சொல். நான் என்னுடைய கையில மனம் பிடிச்சு கொண்டு நான் எனக்கு அந்த ஒரு வீட்டை கட்டி கொண்டு நான் என்ன நிமித்தி காட்டின பிறகுதான் சின்ன என்ன வருது. அது போல ஒவ்வொரு போராளியும் அந்த ஒரு விடப்பட்டவர்களும் பெறணும் சொன்னா சாதாரணமா உள்ளவர்கள் சொத்து பத்து உள்ளவே அல்லது வெளிநாட்டுக்கு போக வசதி உள்ளவே அவ்வளவு விரும்பி போயிட்டு நம்ம இப்ப யோசிக்கத்தவில்லை. ஆயிரக்கணக்கான போராளிகள் வெளியால போயிட்டு அந்த காசு இல்லாம வெளியால போ வழி இல்லாம உள்ளுக்கு இருக்கிற போராளிகள் மிக துன்பப்படுகிறோம், மிக கஷ்டப்படுகிறோம். அவர்களுக்கு சொத்து இல்லை, அவர்களுக்கு இயற்கையில் இருந்த காலத்துல வாங்கப்பட்ட காணிகளை அவர்கள் மூலப்பெற முடியவில்லை, அவர்கள் வாழ்வதற்கு வழி இல்லை. அது அடுத்தது காயமடை போராளிகள் பதுகாயப்பட்டு போராளிகள் கூட திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றுக்கணும், இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியாம இறந்தல் சரியான மோசமான நிலையில இருக்கணும். இவர்களை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல உள்ளவன் சொல்லுவான், நாங்கள் ஒரு உரிமைக்காக போராடி பாப்பம் கத்துக்கிறாண்டு.
தமிழர் போராட்டத்தை பொறுத்தவட்டா அல்லது தமிழர் தரப்புல இப்பொழுது வந்து இரண்டு மூன்று வகையான விஷயங்கள் வந்து இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக மிகவும் மும்முரமாக முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, உள்நாட்டிலே வாழக்கூடியவர்களால் முன்வைக்கப்படுகின்ற இந்த பேச்சுவார்த்தை மூலமான ஒரு தீர்வு அல்லது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு தீர்வு என்பது போன்ற ஒரு கோஷங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன. அதே நேரம் குறிப்பாக பெருமளவில் புலம்பெயர் தமிழர்களால் வந்து இந்த போர் குற்றங்கள் குறித்த விசாரணைகள் போன்ற விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நீங்கள் வந்து இந்த ஒரு போராட்டத்துக்கு ஊடாக வந்தீங்க, அங்கில நடந்த அழிவுகளை பார்த்தீங்கள், அந்த அழிவுகளுக்கான காரணங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்ப இந்த போராட்டங்கள்ல எது எப்படி நடந்தால் சிறப்பாக இருப்ப நினைக்கிறேன்?
இதுல எனக்கு அபிப்பிராயம் சொல்ல முடியவில்லை. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஊடாக தீர்வு காணுவோம் என்று சொல்லி சொல்ற அரசியல்வாதிகளை காக்காசுக்குன்னு நம்ப இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வை வந்து 1947 இருந்தல்ல 27 இருந்திருக்கிறார்கள். அந்த பதவியும் பதவியாளர்களுக்கு சம்பளமும் அதன் ஊடாக வசதிகளையும் வாய்ப்புகளையும் கைவிட அவர்களுக்கு மனமே வராது. 77 தமிழர்களை கோரிக்கையில வென்றவர்கள் என்ன செய்திச்சினம், அதுக்கு பிறகு குடும்பம் வேம்பி செய்தவே என்ன செய்திச்சினம், அல்ல இப்பதான் இப்ப பாகனதான என்ன செய்ய மக்களும் வட்டி பாசிட்டாயும் இல்லையே. ஆனா அதே சமயம் நீங்க நான் பாராட்ட வேணும், உண்மையில நான் பாராட்ட வேணும், மாத்தி இயக்கம் வந்து நாங்கள் இப்ப அப்ப சொன்னோம் இப்ப சொன்னோம், இப்ப இருக்கிற சொரிய இலக்கண இயக்கங்களாக அரசாங்கத்தோடு நினைக்கிற இயக்கங்கள் நிறைய செய்யுது இல்லையா, மக்களுக்கு ஏதோ செய்யறாங்க, மக்களுக்கு தெரியக்கூடியதா தெரியறாங்க. அப்ப அந்த வகையில இந்த பேச்சுவார்த்தை ஊடாகவோ அல்லது ஊடாகவோ தீர்வு காண்பதுன்றதை நான் ஒருபோதும் தீர்வங்களுக்கு கிடைக்க மாட்டேன். படிப்படியாக மன்னிப்போ தமிழீழ பிரதேசம் என்ற அல்லது தமிழ் பிரதேசம் என்கின்ற அந்த கருத்துக்களை இருந்து உடப்பட்டு சக்கர பொங்கல் வைக்கிற நிலைக்கு வந்துட்டோம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒருபத்து பச்சரிசியிலே அரைக்கில அரசுரங்க பயிர கலந்து போட்டு சர்க்கரை போட்டு பொங்கல் வச்சு இறக்கினால் பயிர் சர்க்கரை ஒன்றும் காணாம போயிடும், வெறும் பொங்கல் தான் நிற்கும். அது போலதான் எங்களோட மண்ணுக்குள்ள இப்போ குடியேற்றங்களும் காடழிப்பும் சொத்துழப்பும் உங்களோட பகுதியில எல்லாம் எல்லாம் இராணுவமயமா இருக்கிறதால அதே அண்டியதான குடியிருப்புகள் இப்ப பாத்தீங்கன்னா முள்ளிவாய்க்கல்குள்ள எல்லாம் சிங்களவர்களுக்கு காணி வழங்கப்பட்டிருக்கு, முதலே வழங்கப்பட்ட காணி என்று வந்து குடியேறி இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் அப்படி இப்ப குடி மண் போயிட்டது, மண் போயிட்டு என்று சொன்ன பிறகு நாங்கள் பிரதேசம் பிரதேசங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு போயிட்டது, வேலை வாய்ப்பு வந்து பார்த்தால் வர்த்தக நிலையங்கள் 1,00,000, 10,00,000, 5,00,000 போட்டு மரக்கடை வச்சிருக்கிறவன் கதிரையில கதிர மேசையை செய்து போட்டு காக்கா கலத்தி கொண்டிருக்கிறான், பெலாங்குடையில இருந்து காவுதடியில போட்டு கட்டளை மேசையை கொண்டு கடலை கட்டு போறாங்க கட்டுக்காட்டுக்கிறவங்க. அப்படி எங்க தொழிலும் தொழிலும் முடக்கப்பட்டுக்கிட்டு இப்ப நாங்கள் எந்த வகையிலையும் தமிழர் வாடுறதுக்கான எந்த சூழலும் இங்க இல்ல. அதுக்கான பேச்சுவார்த்தை முதல் செய்யட்டும் பார்ப்போம். நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கட பகுதிக்குள்ள எங்க வர்த்தகருக்கு முன்னேன் கோழிவிழா கோழிவிழான்னு 2,00,000 கோழி 2,00,000 ரூபாய் செலவு 2,000 கோடி சொல்றது வளர்ப்பார். ஆனா கொழும்புல இருந்து கோடி வருது விவசாயம் செய்ய விவசாயம் செய்யணும் நாங்கள் எங்க மரக்கறி கொண்டு போய் சந்தையில் வச்சிருக்கோம் தீர்ப்போம் தமிழர்கள் மரக்கறி எங்க கடைக்கு எந்த மரக்கறி விக்கலாது கவர்மெண்டா கிராமத்தை கொண்டு போடுவாங்க, கிராமத்தை கொண்டு போட்டு பெரிய முதலாளிகள் கூட பண்ணுற தங்களை வேலைக்கேற்ற மாதிரி சுரண்டி சமாளிக்கிறவங்க சமாளிச்சுட்டு போறாங்க. இல்ல நாங்கள் இப்ப தேசியம் பற்றி விடுதலை பற்றி உரிமை பற்றி எல்லாம் கலைக்கக்கூடிய காலம் இல்லை. ஏன்னு சொன்னா எங்கட மக்கள் நசி போய் கிடைக்கலாம், பசிச்சுதான் கிடக்குறாங்க, பசித்த வயிறோடு கிடக்குற ஒருதனிட்ட போய் நாங்கள் தேசியம் உரிமை பத்தி எல்லாம் கதைக்க முடியாது. முதல் அவனுடைய பசிய போகணும், அவனுக்கான வாழ்க்கை தேவைப்படும், அவனுடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேணும், அதுக்கு போதும் நாங்கள் பலமான வாழ்க்கையை வாழ்க்கை கேள்வியை அவர்கிட்ட எழுப்ப முடியும்.